நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண் பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி 107.4 பண்பலையில்.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
அடுப்படி முதல் அண்டம் வரை அனைத்தும் அறிவியல். அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டிய மாறுபட்ட அறிவியல் நிகழ்ச்சி. உங்கள் கேள்விகளுக்கு விடையளிக்கிறார் முனைவர் க. மணி அவர்கள். வணக்கம் நேர்களே, இது உங்களுக்கு ரொம்ப பிடித்தமான நிகழ்ச்சி அடுப்படி முதல் அண்டம் வரை. எத்தனை விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறோம் இல்லீங்களா? இன்னைக்கு என்ன கேள்விகள், என்ன பதில்கள் அப்படின்னு ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. டாக்டர் கே. மணி இன்னைக்கு நம்ம ஸ்டுடியோஸ்க்கு வந்திருக்காங்க, நிகழ்ச்சி ஆரம்பிக்கலாம். வணக்கம் சார்.
வணக்கம் நேயர்களே.
இன்னைக்கு காலையில குளிச்சேங்க சார். குளிக்கும்போது இவருக்கு ஒரு சின்ன டவுட், சீயக்காய் தேய்ச்சி குளிக்கிறதா, ஷாம்பு போட்டு குளிக்கிறதா, அரப்பு போட்டு குளிக்கிறதா அப்படின்ட்டு. ஷாம்புல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட வெரைட்டி இருக்குது. அது தேய்ச்சி குளிங்க, இது தேய்ச்சி குளிங்க, டேண்ட்ரஃப் கண்ட்ரோல் ஆகும், முடி உதிர்றது நிற்கும் அப்படின்ட்டு. இப்ப எந்த ஷாம்பு எடுக்கிறது அப்படிங்கறதுல வந்து ஒரு குழப்பமாயிருச்சு. ஷாம்பு நல்லதா அல்லது சீயக்காய் நல்லதா என்னன்னு சொல்லுங்களேன்.
ஷாம்புங்கிறது வந்து இப்போ புது பெயர் நம்ம வச்சிருக்கிறோம். ஏன்னா தொன்று தொட்டு பலகாலமாக நம்ம பண்பாட்டுல பெண்கள் வந்து தலைமுடி அதிகமா இருக்கிறதுனால அவங்க அதை வந்து பராமரிக்க வேண்டிய நிலை இருக்குது. இப்போ அந்த நிலை பாக்குறோம். ஆனா நீங்க காலத்தின் பின்னாடியெல்லாம் போனீங்கன்னு வச்சுங்க, ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடியே, இந்த ஒரு 200-300 ஆங்கில ஆட்சிக்கு முன்னாடி இருந்த காலத்துல ஆண்கள் வந்து பெண்களுக்கு போட்டியா கூந்தல் வச்சிருந்தாங்க. அந்த தலைமுடிய வந்து வெட்டக்கூடாதுங்கிறது, சவரன் பண்ணக்கூடாது அப்படிங்கறது ஒரு விதி, ஒரு பண்பாட்டுல. அது துட்க காரணத்துல அப்பா அம்மா இறந்த பிறகு அது அழிக்கணுங்கிறது ஒரு நீதி. அதனால எப்பவுமே தலைமுடிய வந்து வெட்டக்கூடாதுங்கிறது நம்முடைய பண்பாட்டுல இருந்துட்டு இருக்கு. ஆண்களும் முடி வளர்த்திருந்தாங்க, பெண்களும் வந்திருந்தாங்க. முகத்துல வந்து தாடி மீசையெல்லாம் வளர்ந்துருக்கும். கோயில் பாத்தீங்கன்னு சொன்னா அந்த போஷ்கார்ன்னு சொல்லக்கூடிய அந்த கோயிலுக்கு நிர்வாகத்தை பண்ணி அந்த காலத்து மக்களுடைய சிலைகள்லாம் பார்ப்பீங்க. அங்க பாத்தீங்கன்னா தாடி எல்லாம் வளர்ந்துருக்காங்க. தாடி நீளமா போட்டு அது ஒரு கொண்டையும் போட்டிருப்பாங்க, தலைக்கு மேலையும் போட்டிருப்பாங்க, தாடியிலையும் போட்டிருப்பாங்க, மீசையும் தொங்கிட்டு இருக்கிறது பார்க்கலாம், சில சடாமுடி இருக்கிறத பார்க்கலாம். இப்ப தலைமுடியை வந்து நீளமாக ஆக அது பராமரிக்க வேண்டியிருக்கு. இப்ப அவங்க எந்த முறையில பராமரிச்சிருப்பாங்க அப்படின்னா, ஆத்தங்கரையில தேக்கங்காய்னு ஒரு மரம் இருக்கு, அது வந்து சாப்பிண்டேசி அப்படின்னு ஒரு ஃபேமிலி. சாப்பிண்டேசி பயமுறுத்துல, அது ஒரு மாங்காய் வகையை சேர்ந்தது தான். சாப்பிண்டஸ் சொல்லக்கூடியது மாமரம், இந்த வகையை சேர்ந்த ஒரு மரம். மாம்பழம் பெருசா இருக்கு, ஆனா அதே சின்னதா வேப்பங்காய் சைஸுக்கு நீங்க மாத்திருங்க, அந்த சின்ன சின்ன குட்டி குட்டி மாங்காய், அது வந்து சாப்பிண்டஸ் ஒரு மரம். எப்பவுமே ஆத்தங்கரையில பாறைகள் துணி துவைக்கிற இடம், அப்புறம் படித்துறை இதுலாம் அந்த மரம் இருக்கிறத நீங்க பார்க்கலாம். நான் நிறைய எங்க பார்த்தனா தெங்கு மரகடா அப்படின்னு ஒரு இடம் இருக்கு, அங்க போற நதியில நான் சில நேரங்களில் குளிக்கும் பொழுது அங்க இயற்கையாவே அந்த மரங்களை மனிதர்கள் வச்சாங்களா அல்லது தானாவே இருக்கா, ஒருல அந்த கொட்டையை அங்கேயாவது பறிச்சுட்டு வந்து குளிக்கிற இடத்துல அவங்க போட்டிருப்பாங்க தலையை தேய்ச்சிட்டு, அந்த கொட்டை முளைச்சி அங்கே இருக்கும். இது வழக்கமான படித்துறைகள் இந்த சாப்பிண்டஸ் சொல்லக்கூடிய தேத்தாங்கொட்டை மரத்தை நம்ம பார்க்க. இந்த கொட்டை வந்து வேப்பங்காய் மாதிரி இருக்கும், அது கொஞ்சம் ஒரு கை அளவு ஒரு 10-15 எடுத்துட்டு வருவாங்க, ஒரு கூழாங்கல் எடுத்துட்டு வருவாங்க, பெரிய பாறையில வச்சு நறுக்கு நறுக்குன்னு தட்டுவாங்க. தட்டின பிறகு பாத்தீங்கன்னா அது அப்படியே திப்பியா சக்கையா இருக்கும். எடுத்து கையில தண்ணி கொஞ்சம் ஊத்தி குழப்பினீங்கன்னாக்கா ஷாம்பு விட அதிகமான நுரையை கொடுக்கும், அதையே தலையில தேய்ச்சிக்குவாங்க. அதுக்கு முன்னாடி அந்த கூந்தலுக்கு வேண்டிய எண்ணெய் பொருட்கள் எல்லாம், வாசனை பொருள் எல்லாம் கலந்துட்டு அவங்க வந்திருப்பாங்க. வீட்டுக்கு போயிட்டு சாம்பிராணி போட்டு அதை வந்து உலர்த்திக்குவாங்க. அப்ப உலர்த்தும் பொழுது இந்த சாம்பிராணி புகை வாசனையும் கொடுக்கும், ஒரு முடிக்கு மேல இருக்க இன்னொரு முடியும் வந்து ஒட்டாத அளவுக்கு ஒரு தனித்தனியா பிரிச்சு கொடுக்கற ஒரு இயல்பையும் கொடுக்கும். இதை தான் இன்னைக்கு கண்டிஷனர்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப மனிதர்கள் வந்து ஏற்கனவே 1000 ஆண்டுகளாக வேத காலத்திலிருந்து பாரத நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் வாழ்ந்த முறையில இந்த ஒரு கூந்தலை பராமரிக்கிறது ஒரு முக்கியமானது உண்டு. இல்லைன்னா நமக்கு வந்து பெண்கள் கூந்தலுக்கு இயற்கையான வாசம் உண்டா அல்லது செயற்கையான வாசம் உண்டான்ற பிரச்சனை வந்து இறைவனுடைய திருவிளையாடல வந்து வரக்கூடிய ஒரு தகவலை பார்க்கிறோம். அப்படின்னா எத்தனை புராதானம் பாருங்க. அதையே தான் இப்ப நம்ம திரும்பி செய்யறோம். சிகக்காய்ங்கிறது வந்து தென்னாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மரம். அரப்புங்கிற ஒரு மரமும் அதே வகையை சேர்ந்தது தான். எல்லாமே சிசல்பினேசின்னு சொல்லக்கூடிய ஒரு குரூப், மைமோசேசின்னு சொல்லக்கூடிய அந்த அவரை குடும்பத்துல பெருங்குடும்பத்துல ஒரு சின்ன குடும்பம், குட்டி குடும்பம், அது வந்து சிசல்பினேசி அப்புறம் மைமோசேசி. இதனுடைய காய்கள்லாம் பாத்தீங்கன்னா இப்ப அடிக்கடி நீங்க சேக்காய்கள்லாம் பாத்துருக்க மாட்டாங்க, ஆனா இப்ப முள் செடி நிறைய இருக்குல்ல, டில்லி முள்னு சொல்லுவாங்க, வேலியெல்லாம் வேலி காத்தான்வாங்க. அதனுடைய காயை பாத்தீங்கன்னா மஞ்சள் கலர்ல நீளமா இருக்கும், கருவேல மரம், அந்த அவரைக்காய் மாதிரி இருக்கும். அது இயல்பாகவே அதை நசுக்கும் பொழுது நுரையும் நொப்புமாக அதுல இருந்து ஒரு பசை உண்டாகும், அந்த ஃபேமிலிக்கு உண்டான அந்த ஒரு குணம். சோ அதைத்தான் சேக்காயாக பயன்படுத்திருக்காங்க. சிகைக்காய்ங்கிறது அதுதான். அதை என்ன பண்ணுவாங்க, ராத்திரியே ஊற வச்சிருவாங்க. அப்புறம் காலையில போட்டு இடிப்பாங்க. கொஞ்சம் அரிசி வரிச்ச கஞ்சி தண்ணியும் கலந்துக்குவாங்க. கலந்து அதை வந்து குழப்பி தலையில போட்டு தேய்க்கும் பொழுது அந்த பளபளப்பும் ஒவ்வொரு தலைமுடியும் நேர்த்தியாக பிரிந்து இருப்பதுன்ற நிலையை அது கொடுக்குது. இன்னைக்கு அந்த மாதிரியான ஒரு செயலுக்கு நேரம் இல்லை. போனோமா ஆபீஸ் போறதுக்குள்ள ஹாஃப் அன் அவருக்குள்ள குழந்தைகள்லாம் டிஃபன் பாக்ஸ் கட்டி கொடுக்கணும், அப்புறம் தனக்கு வேண்டிய இதெல்லாம் எடுத்து வச்சுக்கணும், அடுத்து பாஸ் எப்படி சமாளிக்கணுங்கிற எண்ணங்களோட இந்த பெண்களும் ஆண்களும் முயற்சி பண்ணும்பொழுது சேக்காயை வச்சு பயன்படுத்தக்கூடிய நேரம் இல்லாதனால அதே ஒரு செயற்கையா பண்ணிருக்கோம். நமக்கு வேண்டியது நுரை தரக்கூடிய ஒரு பொருள். இப்ப ஷாம்புல என்ன இருக்கு, முதல்ல அது ஒரு பேஸ், நம்ம கலக்கிற அந்த நுரை தர பொருள் வந்து பவுடரா இருக்கிறதுனால அது கரைஞ்சி பிரிஞ்சு போகாம இருந்து எல்லா பக்கமும் சமமா இருக்கணும். ஊத்தும் பொழுது அது கீழே போய் நின்றுடக்கூடாது, நல்லா குலுக்கிட்டு பயன்படுத்துங்கன்னு சொல்ல வேண்டி வரும். குலுக்காமலே எல்லா இடத்துலயும் அந்த நுரை தரக்கூடிய பொருள் இருக்கிறதுக்காக ஒரு அதுக்குண்டான ஒரு பேஸ் வேணும். அதுக்கு ஒரு கொலாய்டுன்னு சொல்லுவாங்க, அந்த கொலாய்டோட கலந்துருவாங்க. அது நுரை தர பொருள் வந்து சோடியம் லாரைல் சல்பேட்னு பேர், டோடிசைல் சல்பேட்னு சொல்லுவாங்க, லாரைல் சல்பேட் லாரிக் ஆசிட்ன்ற ஒரு அமிலம் அதுல இருக்கு. கொஞ்சம் துளி போட்டாலும் நுரை தரக்கூடியது. எந்த ஷாம்புவா இருந்தாலும் சரி, நாங்க வந்து சேர்க்காயே பவுடர் பண்ணி தான் குவிக்கிறோம் இயற்கையான பொருள் அப்படின்னு சொல்லி யாரை விளம்பரம் பண்ணா கூட நம்பிடாதீங்க. செயற்கையாக பவுடர் எல்லாம் பண்ணோம்னா நுர வராது. செயற்கையை வந்து நம்ம ஒரு காலத்தை காய வச்சு பவுடர் பண்ணி வைப்பாங்க, அந்த அளவுக்கு இவங்க கொடுக்குற நுர வரது காரணம் அந்த கெமிக்கல் தான் போடுவாங்க. ஆனால் ஆபத்து இல்லாத ஒரு கெமிக்கல். சில நேரங்களில தலைமுடிக்கு வந்து டேண்ட்ரஃப் குறைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு மருந்து கலக்கிறாங்க. அது வந்து கோனோசோல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆன்டி ஃபங்கல் காம்பவுண்ட், பூஞ்சக்காலான அழிக்கக்கூடியது. பொடுகு வந்து ஏற்படுவது ஈஸ்டினால உண்டாகுது. அந்த ஈஸ்ட வந்து கட்டுப்படுத்துவதற்காக இந்த கெமிக்கலாவும் கலக்கிறாங்க. நான் சில இடங்களில் படிச்சேன், சில பேர் இதை ஆராய்ச்சி பண்ணி பாக்கிறேன், இந்த ஆன்டி ஃபங்கலை தலையில வந்து தேய்க்கலாமா. நம்ம உடம்புல வந்து 10^13 செல்ஸ் இருக்கு உடம்புல. 10^13 நீங்க ட்ரில்லியன்ல போகும். அதுல 10^11 மூளையில இருக்கு, மீதி இருக்கிறது மட்டும் தான் உடம்பு. அப்போ நகத்திலேருந்து குடல்லேருந்து தோல்லேருந்து எலும்புலேருந்து இருக்கக்கூடியது வந்து 10^3 அந்த அளவுக்கு தான் நமக்கு செல்கள் இருக்குது. அதுல மேற்கொண்டு இருக்கக்கூடிய 10^11 நம்ம மூளையில இருக்குது. அத்தனை செல்கள் நிரம்பி இருக்கக்கூடிய இடத்துல நம்ம எந்த கெமிக்கலும் அதிகமாக பயன்படுத்தக்கூடாது. இயல்பாக பாரம்பரியமாக 7000-8000 வருஷமாக மக்கள் பயன்படுத்தி அந்த பொருளை பயன்படுத்த நல்லது. இப்ப ஷாம்பு வந்து லாரைல் சல்பேட்டுங்கிறது இயல்பாக சேக்காயில் இருக்கக்கூடிய பொருளை தான் நம்ம வந்து காப்பீடுகிறோம். ஆனா இந்த கோனோசோல் சொல்லக்கூடிய அந்த ஆன்டி ஃபங்கல் காம்பவுண்ட வருஷத்துல 2-3 பயன்படுத்த நல்லதுங்க. டெய்லி இந்த டேண்ட்ரஃப் பயன்படுத்துறோம் சொல்லி எங்கிட்ட காசு இருக்குதுன்னு சொல்லி இந்த மாதிரி ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்புவே ரெகுலரா பயன்படுத்துறது ரொம்ப ஆபத்தானது. ஏன்னா நரம்பு வளர்ச்சியை தடைக்கக்கூடிய பொருள் அதுன்னு நான் படிச்சேன், அது சோதனையில் நிரூபிச்சிருக்கிறாங்க. மூளையில நரம்பு வளர்ச்சி இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. நினைவு சக்தியை கொடுக்கக்கூடிய இடத்துல நிரம்ப எப்பவுமே வளர்ந்துகிட்டே தான் இருக்குது. விஞ்ஞானம் சொல்லியிருக்குது மூளை வந்து ஒரு முறை தோன்றுச்சுன்னா அதுக்கப்புறம் பிறந்ததுக்கு அப்புறம் அது வந்து வளர்வதில்லைன்னு. ஆனாலும் நினைவுகளை தேக்கி வைக்கின்ற புது புது நினைவுகளை உற்பத்தி செய்கின்ற ஒரு பகுதி ஒன்று உண்டு. அந்த அமிக்டலான்ற பகுதிக்குள்ள நினைவுகளை புதுசாக உற்பத்தி பண்ற நிலை. நீங்க வந்து ஒரு மேத்தமெட்டிக்ஸ் கத்துக்கிட்டீங்க, ஒரு கிட்டார் பழகி இருக்கிறீங்க, புது காடு போட கத்துக்கிட்டீங்க, அல்லது வந்து ஒரு சங்கராபரண ராகத்திலிருந்து ஒரு புது மூர்ச்சனையை கண்டுபிடிச்சு வாசிக்கிறீங்க, இதெல்லாம் நீங்க செய்யும்போது புதுசாக கத்துக்கிட்டீங்க. நாளைக்கு அது நினைவில் இருக்கணும்னா அது பதிவதற்கு புது செல் நரம்பு வந்து உண்டாகணும். அதையெல்லாம் இந்த மாதிரியான பொருள் தடை பண்ணும் அப்படின்னு நான் படிச்சேன். இப்ப நினைவு சக்தி கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா போகும். இப்ப மூளைக்குள்ள வந்து செல் பிரிதலை நின்று போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த ஆன்டி டேண்ட்ரஃப் அப்படிங்கிற ஒரு ஷாம்புவை, இது ஒரு பிரச்சனைன்னு வந்து உங்களுக்கு தலையில் அதிகமா இருக்குதுன்னு நினைப்பு வரும்போது மட்டும் செய்தா போதும். எங்கிட்ட காசு இருக்குது, நான் வாங்குறதே வசதியா வாங்கிடுவேன், வாங்குறதும் வாங்குறோம் அதையும் சேர்த்து வாங்கிடுவேன் அப்படின்னு அந்த மாதிரி பிராண்டட் நம்ம வாங்குறத தவிர்ப்பது நல்லதுங்க.
ஆன்டி டேண்ட்ரஃப் வந்து ஆன்டி எலிமெண்டாவே ட்ரீட் பண்ணி அறவே நிறுத்திடலாம். ரொம்ப அருமையான விளக்கம் கொடுத்தீங்க சார். இப்ப ஷாம்பு அந்த வாஷ் அப்படின்னு சொன்னோன்னு தான் ஞாபகத்துக்கு வருது. சில இந்த பியூட்டி டிப்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு ஃபைனல் ரின்ஸ் வந்து வினிகர் கொடுத்து வாஷ் பண்ணா வந்து ஒரு ஷைன் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அது வினிகர்ல பாத்தீங்கன்னா பிளாக் இருக்கு, ஒயிட் இருக்குது, தமிழ்ல காடி அப்படின்னு சொல்றோம். ஊறுகாய்க்கெல்லாம் யூஸ் பண்றோம், பிரிசர்வேட்டிவாவும் யூஸ் பண்றோம், இப்ப முடிக்கும் யூஸ் பண்ண சொல்றாங்க. அந்த வினிகரோட பயன்பாடு பத்தி சொல்லுங்களேன்.
எல்லாருக்கும் குறி சொல்ற பள்ளி காடி பானையில விழுந்ததுன்னு சொல்லுவாங்க. அந்த காடி பானைங்கிறது அந்த காலத்துல ஒரு அரிசி கஞ்சி இதெல்லாம் ஊற வைப்பாங்க, ஊரல்னு போடுவாங்க. அது கொஞ்ச நாள் ஆனவொடனே அது சாராயமா மாறும். ஸ்டார்ச் வந்து குளுக்கோஸா மாறி, குளுக்கோஸ் வந்து ஆல்கஹாலா மாறும், அது இத்தைல் ஆல்கஹால். இன்னும் கொஞ்சம் விட்டோம்னு சொன்னா அதுல வேண்டாத ஒரு பொருள் உண்டாகி அது அசிட்டிக் ஆசிடா மாறிடும். இத்தைல் ஆல்கஹால் வந்து அசிட்டிக் அமிலமா மாறும்பொழுது அது காடின்னு சொல்றோம். அது ரொம்ப புளிப்பு தன்மையான ஒரு அமிலம், அங்கக அமிலம். அது உணவுப் பொருள் தான், நம்ம எல்லா உணவுப் பொருளையும் அது இருக்கக்கூடியது தான். அது ஒரு பாதுகாப்பான ஒரு பிரிசர்வேட்டிவா இருக்கிறதுனால ஊறுகாயில போடுறது எங்க காலமாக ஒரு பயன்பாட்டில் இருக்கிறது. ஆபத்து இல்லாத ஒரு பொருள். நம்ம உடம்புல போனாலும் அது ஜீரணம் ஆயிடும். அப்படிப்பட்டது அந்த வினிகர்ங்கிறது. சரி, அது ஏன் வினி கயர் அப்படின்னு சொல்றேன்னா, ஒயின் அப்படின்றது வந்து ஒயின்ங்கிறதா வினிங்கிறது, கயர்ங்கிறது வந்து புளிப்பு. அந்த ஒயின் வந்து புளிச்சு போச்சுன்னா அது பேர் அசிட்டிக் ஆசிட் ஆகி போச்சுன்னு அர்த்தம். இப்ப நல்ல ஒயினுக்கு வந்து இனிப்பு சுவையும் ஒரு தோற்பும் இருக்கும். அது கெட்டு போச்சுன்னு சொன்னா அது வந்து புளிப்பு வந்துடும். அதனாலதான் வினிகர்னு பேர் வச்சிடும். அது தூக்கி போடாம பயன்படக்கூடிய பொருளாக ஆதிகாலத்துல பயன்படுத்திட்டு இருக்காங்க. வேணும்னே அது செய்வதும் உண்டு. நம்ம எந்த ஒரு பொருள்ல இருந்து அதை உற்பத்தி பண்றோமோ அந்த நிறம் அதுல இருக்கும். நல்ல வெள்ள திராட்சையில இருந்து எடுத்தோம்னா அந்த வினிகர் வந்து ஒயிட்டா இருக்கும். இப்ப திராட்சையில இருந்தா வினிகர் செய்யணும்ன்ற அவசியம் இல்லை. எந்த சக்கரை பொருளும் நம்ம பயன்படுத்தலாம். சக்கரை வந்து கலர் இல்லாம வெண்மையா இருந்ததுன்னா அந்த வினிகர் ஒயிட்டா இருக்கும். ஏற்கனவே திராட்சை கருப்பு திராட்சை இருந்தா அதுல வருகின்ற வினிகருக்கு அந்த சாயமும் கலந்து கலந்துருக்கும். சில சமயம் பேரிக்கா அந்த வுட் ஆப்பிள்னு சொல்லுவாங்க, நான் விளாம்பழத்தை சொல்லல, சில இடங்களில் வந்து புளிப்பா இருக்கும், அந்த ஆப்பிள் யாரும் சாப்பிட மாட்டாங்க, காடு முழுக்க வளர்ந்துருக்கும், அதுலேருந்து அந்த அமிலத்தை எடுக்கிறதும் உண்டு. இந்த வினிகர் வந்து பிசு பிசுப்பான கொழுப்பு வந்து நீக்கிறதுக்கு ரொம்ப சக்தி வாய்ந்த பொருள். கொஞ்சம் வினிகரோட நம்ம கொஞ்சம் சோப்பு லிக்விட் சோப்புன்னு சொல்றோம் அதையும் கொஞ்சம் கலந்துக்கணும். அம்மோனியம் குளோரைடு கரைஞ்சா இது போட்டுக்கலாம், அல்லது பேக்கிங் சோடா வினிகர் அப்புறம் லிக்விட் சோப் இந்த சோப்பை நல்லா கலந்து குழப்பி வச்சிட்டோம்னாக்கா அது எல்லா விதமான அழுக்கையும் எடுக்கும். கிச்சன் டேபிள்ல இருக்க துடைப்பதற்கெல்லாம் விலை உயர்ந்து காசு கொடுத்து பாட்டில் பாட்டிலாம் வாங்கி அது இது துவைக்கணும், ஸ்டவ் மேல இருக்கிற தூவி எடுக்கும், அது இருக்கும் அப்படின்லாம் சொல்றோம் இல்லையா. இது நம்ம வீட்டிலேயே செய்யலாம். அது வினிகர் இருந்தா போதும். வினிகர் கொஞ்சம் சீப் ரேட்ல தான் கிடைக்கும். அந்த வினிகரை பயன்படுத்தி அதுல கொஞ்சம் சோப் திரவத்தை ஊத்தி கூட கொஞ்சம் பேக்கிங் சோடா போட்டோம்னாக்கா உடனடியாக எந்த விதமான அழுக்கையும் எடுக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த பொருளை கிடைக்கும். நிறைய பிலிம் இண்டஸ்ட்ரியில எல்லாம் பாத்தீங்கன்னா துடைப்பதற்கு வந்து வினிகர் தான் பயன்படுத்துறாங்க. கண்ணாடியில வந்து எந்த விதமான அழுக்கம் இருக்கக்கூடாது, பிங்கர் பிரிண்ட் இருக்கக்கூடாதுன்னு சொன்னா வினிகர் போட்டு துடைச்சோன்னா போயிடும். ஓ நல்ல பிங்கர் பிரிண்ட் எடுக்கிறதுக்கு நல்ல மெத்தட் சொல்லிட்டாரு நினைச்சுக்க வேண்டாம். கண்ணாடியில வந்து கை ரேகையெல்லாம் படிஞ்சதுனா அதுல வரைவதற்கு அதுல ஏதாவது பொருள் பதிவு வைக்கிறதுக்கு ஒட்டு பொருள் எல்லாம் பண்றதுனால சிரமம் இருக்கிறதுனால வினிகர் போட்டு துடைக்கிறது ஒரு ஒரு பழக்கம். வினிகர் ஒரே அசிட்டிக் ஆசிட் தான். நீங்க பிரவுன் பயன்படுத்தும் போது அதுலயே நிறம் இருக்கிறதுனால ஒயிட் வினிகரை பயன்படுத்த நல்லதுங்க. தலைமுடியில வந்திருக்கக்கூடிய இந்த பிசுக்கு என்னதான் ஷாம்பு போட்டு குளிச்சாலும் விட்டு போன தொட்டக்குறையாக இருக்கக்கூடிய பழைய போன வாரம் பயன்படுத்தின எண்ணெய் எல்லாம் உள்ள இருக்கும், அதையெல்லாம் தொடச்சி எடுக்கணும்னு சொன்னா அந்த வினிகர் போட்டு துடைக்கும் பொழுது அந்த டவலோட அதுன்றத பார்க்கலாம். அதனால வினிகர் வந்து தலைக்கு கொஞ்சமா போட்டு குளிக்கிறது ஒரு தப்பு கிடையாது.
வினிகரோட பயன்பாடு ரொம்ப அருமையா சொன்னீங்க சார். துருவ நீக்கிறது கூட வினிகர் யூஸ் பண்ணலாம்னு சொன்னீங்க. வினிகர் லிக்விட் சோப் அல்லது அம்மோனியம் குளோரைடு இல்லீன்னா வந்து பேக்கிங் சோடா சொன்னீங்க, போட்டா துரு போகும் அப்படின்ட்டு. ஆனா துரு அது ஒரு பெரிய பிரச்சனைங்க சார். இப்ப உப்பு தண்ணிக்கு வந்து துரு கொஞ்சம் அதிகமா பிடிக்கும் அப்படின்ட்டு நான் கிச்சன் ஒர்க்ல பண்ண அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு சொல்றேன். சீக்கிரமா துரு பிடிக்குது, அந்த துரு கரையும் போக மாட்டேங்குது. அது ஒரு ஸ்மெல், ஒரு இந்த இரும்பு ஸ்மெல் வரும். அந்த துரு பத்தி சொல்லுங்களேன். அது வந்து அயன்ல இருந்து வரக்கூடியதான் அந்த ரஸ்ட் இல்லீங்களா, அதை பத்தி சொல்லுங்களேன்.
இரும்புக்கு பெரிய எதிரி அதனுடைய துருதான். துருங்கிறது அதுவும் இரும்பு தான். ஒரு இரும்பு மேல ஈரம், காற்று, அப்புறம் எலக்ட்ரோலைட்ஸ், உப்பு, இந்த மூணும் இருந்ததுனாக்கா அது உடனடியாக துருபிடிக்கும். நாலு டெஸ்ட் டியூப் எடுத்துக்கங்க, எக்ஸ்பெரிமெண்டே செய்து பார்த்துலாம். ஒரு டெஸ்ட் டியூப்ல வந்து சாதாரண தண்ணி, அதுல வந்து ஆணி போட்டுருங்க. இன்னொன்னு அதே தண்ணிய டிஅயனைஸ்டு வாட்டர், அதுல இருக்க எலக்ட்ரோலைட்ஸ், அதுல கரைஞ்சி இருக்கக்கூடிய உப்பெல்லாம் நீக்கிட்டு டிஸ்டில் பண்ண தண்ணி. முதல் தண்ணி வந்து சாதாரண தண்ணி, ரெண்டாவது டிஸ்டில் பண்ண தண்ணி, அதுல ஒரு ஆணி போடுங்க. மூணாவது டிஸ்டில் பண்ண தண்ணி ஆணியை போட்டுட்டு அதுக்கு மேல ஒரு எண்ணெயை ஊத்தினோம் காற்று படாம. இப்ப நீங்க டெஸ்ட் டியூப்ல தண்ணி எடுத்துட்டீங்கன்னா அது மேல ஒரு எண்ணெய் ஒரு டிராப் விட்டோம்னா அது மேல ஒரு படிவு மாதிரி எண்ணெய் விழுந்துடும் இல்லையா, தேங்காய் எண்ணெய் அதை மாதிரி போட்டோம்னா. அப்போ அதுக்குள்ள அந்த ஆணியை போட்டுடுங்க. நாலாவது சுத்தமான இந்த டிஸ்டில் வாட்டர், அது நல்லா கொதிக்க வச்சு அதுல ஆணியை போட்டு அதுக்கப்புறம் அது ஆக்சிடேஷனை குறைக்கக்கூடிய ஏதாவது ஒரு பொருள், அம்மோனியம் குளோரைடோ அதை ஏதாவது கலந்து வச்சுன்னா, அல்லது வந்து கால்சியம் ஹைட்ராக்சைடு இந்த காரத்தில் போட்டு ஆணியை போட்டு மூடிடுங்க. கொஞ்ச நாள் கழிச்சு பாத்தீங்கன்னாக்கா எக்ஸ்பெரிமெண்ட் நம்பர் 2, 4 இது ரெண்டுத்துல மட்டும் ஆணி துருபிடிச்சிருக்காது. சார் குழப்பாதீங்க சார், நீங்க உண்மையா சொல்லுங்க என்ன நடக்குதுனாங்க. நம்ம ரெண்டாவது டெஸ்ட் டியூப்ல என்ன பண்ணிருக்கிறோம், தண்ணியில இருக்க உப்பெல்லாம் நீக்கிட்டோம், அப்புறம் நல்லா கொதிக்க வச்சிருக்கோம், அதுல உப்பு நீக்கிட்டோம், கொதிக்க வைக்கும் போது ஆக்சிஜனை ரிமூவ் பண்ணிரும். ஏன் தண்ணியில இருந்து எப்படி சார் ஆக்சிஜன் இருக்க முடியும், தண்ணியை கொதிக்க 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 அதுல கரைஞ்சிருக்கிற காற்று வெளியே போயிடும். அதனால தான் கொதிக்க வச்ச தண்ணி வந்து சப்புன்னு இருக்கும், அதுல ஆக்சிஜன் இல்ல. குளிர வச்சு அதுல மீனை போட்டோம்னா மீன் உடனே செத்து போயிடும். காரணம் அதுல இருந்து கரைந்த ஆக்சிஜன் இல்ல, காற்றுல இருக்கக்கூடிய ஆக்சிஜன் தண்ணியில கரையும். ஓ நீங்க H2O சொல்றீங்களா தண்ணியில அந்த ஆக்சிஜன் சொல்றீங்களா, நிச்சயமா தயவு செய்து அப்படி நினைச்சுக்க வேண்டாம். தண்ணியில இருக்கக்கூடிய H2O இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் ஆக்சிஜன் வேற, அந்த ஆக்சிஜன் நம்ம பிரிக்கவே முடியாது, மின்சார சக்தியால தான் பிரிக்க முடியும். அது தவிர ஆறு, குளம், குட்டை, கடல் போன்ற இடத்துல ஆகாயத்தில் இருக்கிற காற்று கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியில கரைஞ்சி நிற்கும், 5% வரை கரைஞ்சிருக்கும். அந்த 5% காற்றை வந்து நம்ம கொதிக்க வச்சா அது வெளியே போயிடும். இப்ப கொதிக்க வச்ச தண்ணியில ஆக்சிஜனும் இல்ல, அது டிஸ்டில் பண்ணதுனால உப்பும் இல்ல, அதுல ஆணியை போட்டுட்டு மேலும் காற்றுல இருந்து ஆக்சிஜன் உள்ள போகாதபடி எண்ணெயும் ஊத்திட்டோம். இப்ப இந்த மாதிரி பாதுகாப்புனாக்கா அந்த ஆணி என்னைக்குமே துருபிடிக்காது. இதுல இருந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம் துருபிடிக்கிறதுக்கு யாரு முக்கியமான எதிரிகள்னா, காற்றில் உள்ள ஆக்சிஜன், ஈரம், மூன்றாவது அந்த தண்ணியில கரைஞ்சிருக்க உப்பு. நீங்க சொன்னீங்க உப்பு தண்ணி வந்து சீக்கிரம் துருபிடிக்குது. இதை நீக்கிறது என்ன சார் பிரச்சனை, நான் இரும்பு வச்சிருக்கிறேன் அதை வந்து தண்ணி படாம வச்சுக்கணும், ஆக்சிஜன் படாம வச்சுக்கணும், உப்பு படாம இருக்கணும், அப்புறம் அது பத்திரமா வச்சுட்டு நான் என்ன பண்றது, எனக்கு குழாயே தண்ணி வர குழாயே இரும்பு தான் அப்படின்றதுனால இரும்புக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கக்கூடியது வந்து துத்தநாகம். துத்தநாகத்தை ஒரு பூச்சி மாறி கொடுத்துட்டோம்னு சொன்னா துத்தநாகம் வந்து எந்த துருவியும் அடையாத பொருள், ஜிங்க் துத்தநாகம். அதனால வந்து கேல்வனைஸ்டு அயன் சொல்லுவாங்க, ஜிஐ பைப்புன்னு சொல்லுவாங்க. ஜிஐ பைப்ல போட்டிருக்கேன் குழாயெல்லாம் அப்படின்னு அது துருபிடிக்காத காரணம் என்ன, கேல்வனைஸ்டு அயன். அதே மாதிரி ஷீட்டுங்கெல்லாம் விற்கிறாங்க, துத்தநாக தகடுகள், அதுவும் மைல்டு ஸ்டீலுங்கிறது எம்எஸ் ஸ்டீல்னு சொல்லுவாங்க. அதுல ஜிங்க் இப்போ கோட்டிங் கொடுத்துட்டோம்னு சொன்னா துருவு பிடிக்கிறதே இல்ல. ஜிங்க் கோட்டிங் கொடுக்கறது வந்து ஒரு நல்ல ஒரு மெத்தட். சில நேரங்களில துருவை ஒழிப்பதற்கு துருவையே பயன்படுத்திடலாம். துருவே என்ன பண்றாங்க, கரைச்சி அது பெயிண்டா மாத்திடுறாங்க, அயன் ஆக்சைடு. அயன் ஆக்சைடு ஏற்கனவே துரு பிடிச்சதுனால அது இரும்பு மேல ஒரு கோட்டிங் பண்ணனால இந்த இரும்பு கதவுல கதவெல்லாம் பண்ணிருக்கிறோம். அதுல பாத்தீங்கன்னா முதல்ல வந்து ஒரு பிரைமர் வந்து பிரவுன் கலர்ல பூசுவாங்க, அது வேற ஒண்ணும் இல்ல, இரும்பையே துருபிடிக்க வச்சு இந்த இரும்பு ஆக்சைடையே பெயிண்டாக மாத்தி ஒரு பூச்சு பூச்சிட்டோம்னா இனிமேல் மறுபடியும் காத்து உள்ள போக முடியாது, ஏற்கனவே ஆக்சிடைஸ் ஆகி போச்சு, அந்த பெயிண்டே ஆக்சிடைஸ்டு துருதான். அப்புறம் ஈரம்பட்டாலும் அல்லது காற்றுப்பட்டாலும் உப்புப்பட்டாலும் அந்த துருவை துரு பண்ண முடியுமா, சாம்பல சாம்பலாக்க முடியாது. அது மாதிரி துருவையே மறுபடியும் துருபிடிக்க வைக்க முடியாது. ஆனால் உள்ள இருக்கக்கூடிய இரும்புக்கு பாதுகாப்பு கிடைக்கும். அப்ப துருவை ஒழிப்பதற்கு துருவே நமக்கு வந்து ஒரு துருப்புச்சீட்டா இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். கால்வனைஸ்டு ஸ்டீல்னா தெரிஞ்சுக்கிட்டோம், அப்புறம் அந்த ஏன் துத்தநாகத்தை கலப்புறோம்னு தெரிஞ்சுக்கிட்டோம், துருவையிலும் தப்பிக்கிறது என்னென்ன பாதுகாப்பு முறைன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்.
அப்புறம் வீட்டுல நம்ம சந்திக்கக்கூடிய இன்னொரு பிரச்சனைன்னு சொல்ல முடியாது, அது ஒரு சின்ன ஒரு அசௌகரியம், ஒட்டடை. மழை காலத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா ஒட்டடை பிடிக்கும். அந்த ஸ்பைடரை கொல்றதுக்கும் எட்டுக்கால் பூச்சியை கொல்றதுக்கும் நமக்கு சங்கடமா இருக்கும். அதே சமயத்து அந்த காப்வெப் பார்த்தாலும் அசிங்கமா அருவறுப்பா வேற இருக்கும். என்ன சார் பண்ணலாம், அதை ஒட்டடை அடிங்கன்னு சொல்லாதீங்க, இது தவிர வேற ஏதாவது ரீசன்ஸ் இருக்குதுங்களா?
ஒட்டடைன்னு உடனே நீங்க சொல்ற மாதிரி சாதாரண சின்ன சின்ன ஒட்டடை ஞாபகம் வரல. பேய் கதைகள்ல வந்து சில பழைய புதைந்த இடம், அப்புறம் ஆவிகள் சுத்துற இடம், அப்புறம் அண்டர் கிரவுண்ட்ல இருக்கக்கூடிய மறைந்திருக்கின்ற நிலவரைகள் இங்கெல்லாம் போகும்போது சினிமாக்காரன் கை வந்தது வந்து இந்த ஒட்டடை தான். அவங்க எப்படி சார் திடீர்னு இப்படி ஒட்டடை உண்டாக்குறாங்க ஸ்டுடியோக்குள்ளன்னா, அது செயற்கையாக ஒட்டடை உண்டாவதற்குன்னு சில பிசின்லாம் இருக்குது, அதை காத்துல ஸ்ப்ரே பண்ணாலே அது வந்து ஒட்டடையாக ஃபார்ம் ஆயிடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் தூசு தும்புகளை வந்து தட்டி விட்டோம்னா அது வந்து இயல்பான ஒட்டடை வந்துடும், அது செயற்கை ஒட்டடை. அதை பத்தி நான் சொல்லல. வீட்டில் அடிக்கடி இது மாதிரியான இடங்கள்ல ஒட்டடை அடிச்சுட்டு இருக்கிறது ஒரு முக்கியமானது. ஃபேன் மேலெல்லாம் பார்த்தா தூசி ஒட்டிட்டு இருக்கோம், அப்புறம் அங்கேயிருந்து பறக்கின்ற தூசி கூரையிலேருந்து வந்து அப்படியே நூல் நூலாக தொங்குறது பார்க்கலாம். இது நம்ம அடிக்கடி ஒட்டடை அடிச்சு தான் ஆகணும், இது இருக்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. வீட்டில் சிலந்தியே இருக்கக்கூடாதுன்னு நம்ம வச்சிருக்கவே முடியாது. நீங்க வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பண்ணி முதல் ரெண்டு மூணு நாள் வரைக்கும் அது வீட்டுக்குள்ள தாமான் சட்டு முட்டு தாமா இருக்காதுன்னா நீங்க பேசுறதெல்லாம் எக்கோ ஆக்கிட்டு, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பாத்திரம் பண்ணங்களை சேர்க்கறீங்க, அப்புறம் உங்க கிச்சன்ல வந்து கொஞ்சம் கொஞ்சமா நேத்து வாங்கின பால் அந்த சட்டியில் இருக்கிறது, அப்புறம் வந்து வானலி, அப்புறம் டம்ளரு, கரண்டி, இப்ப கரண்டி எல்லாம் செய்திருக்காங்க, கரண்டியினுடைய நெளி சுழியெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா எப்படி அழுக்கு அதிகமா சேர்க்க முடியும், அந்த மாதிரி எல்லாம் கலை வண்ணங்களை கொடுத்துருக்காங்க. சில பேர் வீட்டுல இருக்கக்கூடிய அந்த பால் பாத்திரமோ அல்லது சாம்பார் பாத்திரமோ நீங்க அந்த மடிப்பு விளிம்பெல்லாம் திறந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு மாசத்துக்கு முன்னாடி அவங்க என்னென்ன சாம்பார் பண்ணாங்கிறத ஒரு ஆர்கியாலஜிக்கல் டிஸ்கவரி பண்ணலாம். அப்படியான ஒரு அது தொலைக்க எடுக்க முடியறது இல்ல. அதெல்லாம் வந்து சாப்பிடறதுக்கு உண்டான ஜீவராசிகள் தான் இந்த மாதிரி சிலந்திகளோ கரப்பாம்பூச்சிகளோ. கிச்சன்ல ஏன் கரப்பாம்பூச்சி வருதுன்னா, நான் சுத்தமாக தான் வச்சிருக்கேன்னு சொல்றீங்க, ஆனா உங்களுடைய ஒவ்வொரு பாத்திரத்து முன்னாடியே அது இருக்குது. திடீர்னு ஒரு நாள் ரைட் டார்ச் லைட் எடுத்துட்டு பாத்ரூம்குள்ள போய் பாருங்க, உங்க டூத் பிரஷ் நீங்க பல் தேய்ச்சிட்டீங்க ரொம்ப இனிப்பா இருக்குது இல்லையா, அந்த டூத் பேஸ்ட் அதை வந்து கரப்பாம்பூச்சி சாப்பிட்டுட்டு இருக்கோம். இதெல்லாம் சொன்ன பிறகு இனிமேல் நீங்க டூத் பிரஷ் எடுக்கும்போதே நீங்க உங்களுக்கு பயம் வரும், கரப்பாம்பூச்சி சாப்பிட்டதை நம்ம வாயில வைக்கிறோமோன்னு. வேற வழியே கிடையாது, ஒவ்வொரு முறையும் நம்ம வந்து தொடச்சிட்டு கழுவிட்டு தான் அதை பயன்படுத்தணும், அல்லது டூத் பிரஷ்க்கு ஒரு கவர் போடணும். பூச்சிகளே இல்லாமல் வாழ முடியுமான்னா அது நிச்சயமும் முடியாது. உலகத்துல 40% பூச்சிகள் தான் இருக்குது உயிரினங்கள்ல. மனிதன் வந்து இது வரைக்கும் 40% வெறும் 10% மட்டும்தான் பேர் சொல்லியிருக்காங்க. இன்னும் பேர் வைக்காததெல்லாம் மீதி இருக்கக்கூடிய 90%, அந்த 40% 90% நம்மளும் பேர் வைக்காததே இருக்குது. பூச்சிகள் இல்லாமல் இந்த உலகமே இருக்க முடியாது. அப்போ வீட்டுக்குள்ள வந்து சிலந்தி கட்டாயம் இருக்கணும். ஏன் இருக்குன்னா, சிலந்தி வந்து சாப்பிடறதுக்கு இன்னொரு பூச்சிகளை தான் சாப்பிடுது. அந்த பூச்சிகளை கட்டுப்படுத்துறதுக்கு அது வேணும், அந்த சிலந்தியை கட்டுப்படுத்துறதுக்கு பல்லி வேணும். அந்த சங்கிலியை வந்து அறுபடாம வச்சிருந்தா வீட்டுக்குள்ள நம்ம வந்து வசிக்கிறோம் அர்த்தம். இப்ப மனிதன் வசிக்கிறான்னு சொன்னா அதுக்கு அடையாளம் வீட்டுக்குள்ள பல்லி ஒன்னு ரெண்டு இருக்கணும், அது போட்டோக்கு பின்னாடியோ அது ஏதாவது சாமி படம் பின்னாடி இருந்துட்டு இருக்கும். நீங்க ராத்திரி நீங்க தூங்கும்பொழுது வீடை கிளீன் பண்றவரு அந்த பல்லி தான். அவர் கிளீன் பண்றதுக்காக உணவுப் பொருளா இருக்கிறது ஸ்பைடர்ஸ், சிலந்திகள். இந்த ஸ்பைடர் வந்து உங்க வீட்டை சுத்தம் பண்ணிட்டு இருக்குது. கொசுவு, அப்புறம் அந்த ஈக்கள் இதெல்லாம் வந்து அந்த வலையில போய் சிக்கும்பொழுது அதெல்லாம் பிடிச்சி வச்சுக்கிறது. தயவுசெய்து இதெல்லாம் வந்து நம்ம இல்லாமல் நாம் சுத்தமா வாழணும்னு நினைச்சுக்க வேண்டாம். அதெல்லாம் வந்து அடிப்படையான வீட்டுக்குள்ள ஒரு அம்சம். அதனால ஒட்டடைங்கிறது வந்து என்னன்னா, இந்த சிலந்திகள் தன் உடம்பிலிருந்து இந்த ஒரு பொருளை உற்பத்தி பண்ணி தனக்குன்னு ஒரு வீடு கட்டிக்கிட்டு அந்த வீட்டிலேயே வசிக்குது. மற்ற பூச்சிகள்லாம் ஒட்டுது, ஆனா அது ஒட்டுறது இல்லை. தன்னுடைய சிலந்தி வலையில தானே சிக்கி அது என்னைக்கும் சிலந்தி செத்ததே கிடையாது. அப்படி வாழ்க்கை எது பக்குவமா வாழ்கிறது. இதை வந்து உபநிஷத்துல வந்து உதாரணமா சொல்லுவாங்க. இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடியது இந்த சூரிய மண்டலம், அதில் 9 கோள்கள், இது மாதிரி கோடி 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 கோடிக்கணையான அந்த சூரியன்கள்லாம் சேர்ந்தது தான் கேலக்சி. இது மாதிரி கோடி கோடி கோடியான கேலக்சிகள்லாம் சேர்ந்து திரண்டது தான் வந்து சூப்பர் கிளஸ்டர். இந்த மாதிரி சூப்பர் கிளஸ்டர்ல கோடி கோடி கோடியா சேர்ந்தது தான் சிலந்தி வலை மாதிரி இந்த பிரபஞ்சம் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தான். அந்த பிரபஞ்சத்தினுடைய ஒட்டுமொத்த ஒரு படத்தை உற்பத்தி பண்ணது பார்க்கும்போது சிலந்தி வலை தான் நினைவு வந்தது. அப்ப அந்த சிலந்தி வலை மாதிரி இருக்கக்கூடிய பேர்பட்ட பிரபஞ்சம் எங்க இருக்குது அப்படின்னு சொன்னா, அது அப்படியே அத்தனையா வந்து அவருடைய மனசுக்குள்ள இருக்கு. கடவுள் தன்னுடைய மனசுக்குள்ள இந்த பிரபஞ்சத்தை அறிவாக படைத்திருக்கிறார். அவருடைய அறிவு தான் அது. எப்படி சார் அறிவுல பிரபஞ்சம் படைக்க முடியும்னு சொன்னா, நீங்க வேணா உங்க கனவுல டெஸ்ட் பண்ணி பாருங்க. 14 பேர் படுத்து தூங்குறாங்க, ஒவ்வொருத்தரும் மனசுக்குள்ளயும் ஒரு மூளைக்குள்ளயும் ஒரு பிரபஞ்சம் அவர் உருவாக்கி இருப்பார். அங்க ஒரு உலகம் இருக்கும், அங்கேயும் வந்து ஆடு குளம் மேடு பள்ளம் செடி கொடிகள் முள்ளு சொந்தக்காரங்க விரோதிகள் பாஸ் மனைவி குழந்தை குட்டி எல்லாமே அங்க இருப்பாங்க. அவரே எல்லாத்தையும் உற்பத்தி பண்ணிக்கார். அதுக்கு வந்து இடம்லாம் தேவையில்லை. சித்தத்தில் இருக்கின்ற அந்த ஆகாசத்துக்குள்ளே எல்லாம் அது அடங்குறத பார்க்கலாம். அப்படி இருக்கும்பொழுது இந்த பிரபஞ்சமும் அவருடைய அறிவுக்குள்ளதான் இருக்குது. அப்போ ஒரு பொருள் உற்பத்தி பண்ணணும்னு சொன்னா அதுக்கு பொருள் வேணும், அதுக்கு இடம் வேணும். இதெல்லாம் எங்கிருந்து வந்திருக்கு? அதுக்குதான் சிலந்திய வந்து இந்த உபநிஷத்து உதாரணமா சொல்லும். எப்படி சிலந்தி தன் உடம்புல இருந்தே தன் வலையை உண்டாக்கி அந்த வலைக்குள்ளே அது இருந்துகிட்டு இருக்கிற மாதிரி. அப்போ ஒரு பொருள் உற்பத்தின்னு சொன்னா அதுக்கு வந்து முதல் காரணம் வேணும், துணை காரணம் ரெண்டு வேணும். முதல் காரணங்கிறது ஒரு பொருள் செய்வது, ஒரு பானை செய்யணும்னா பானைக்கு களிமண் வந்து முதல் காரணம். அதை செய்வதற்கு அறிவு வேணும் இல்லையா, அந்த குயை வந்து அது வந்து நிமித்த காரணம்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த பிரபஞ்சத்துக்கு யாரு முதல் காரணம்னா அது கடவுள் தான். அது இப்படி இருக்கணும்ங்கிறதுக்கு அறிவு காரணம் யாருன்னா அதுவும் அவரே தான். அப்ப ரெண்டுமே அவரே இருக்க முடியும் சார். அறிவாக இருந்துகிட்டு பொருளாகவும் இருப்பாரா அப்படின்னா, அப்ப சிலந்திய பாரு, சிலந்தி தனக்கு வேண்டிய சிலந்தி வலை எப்படி இருக்கணும்ங்கிற அறிவும் அது வச்சிருக்குது. அந்த அறிவின்படி எப்படி அந்த சிலையை அமைக்க வேண்டிய பொருள் எப்படி உண்டாகணும், அது உடம்புல இருந்து உண்டாகுது. மறுபடியும் அதை உறிஞ்சி தன் உடம்புக்குள்ளே எடுத்துக்குது. எப்படி தன்னையே ஒரு தன் வீடாகவும் பிரபஞ்சமாகவும் தன்னுடைய அறிவும் பொருளாகவும் வைத்து பயன்படுத்துற மாதிரி முதல் காரணமாகவும் நிமித்த காரணமாகவும் பயிரிடுறதை பார்க்கும் பொழுது, இந்த ஒட்டடையை நான் பார்க்கும் பொழுது உங்களுக்கு அழுக்கா தெரியலாம், ஆனா ஒரு ஞானிக்கு இந்த பிரபஞ்ச ரகசியம் வந்து சொல்லக்கூடிய ஒரு அடையாளமா இருக்குது. இப்ப இனிமேல் இந்த ஒட்டடையை பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த ஸ்பைடர் பாருங்க, ஸ்பைடர் தன்னுடைய வலைக்கு முதல் காரணம் அதே தான், நிமித்த காரணம் அதுக்கு அறிவாகவும் அது இருக்குது. அந்த ஸ்பைடர்னுடைய வலை எப்படி இருக்கணும்ங்கிறதுக்கு அறிவும் அதுதான் கொடுக்குது. அந்த வலைக்கு வேண்டிய பொருள் அது உடம்புல இருந்தா வெளிவருது. அதே மாதிரி இந்த பிரபஞ்சத்தை எப்படி இந்த பிரபஞ்சம் இருக்குன்ற அறிவாகவும் இறைவன் இருக்கிறார், கடவுள் இருக்கிறார். அந்த பிரபஞ்சத்துக்கு வேண்டிய பொருள் எல்லாம் அவரே கொடுக்கிறார். அப்போ நீங்க கடவுளை எங்க போய் பத்திடுறீங்கன்னா, நீங்க பார்க்கின்ற எல்லா பொருளும் அவர் தான். இந்த பொருள் ஏன் எல்லாம் எப்படி இருக்குதுன்னு சொன்னா அவர் அறிவுதான். இப்ப அறிவாகவும் பொருளாகவும் இருக்கின்ற இந்த பிரபஞ்சத்தை அவர் மனசுக்குள்ளேயே வச்சிருக்கிற மாதிரி இந்த சிலந்தி வலையை சொல்லுவதனால அந்த ஒட்டடையிலேருந்து எனக்கு அப்படி ஒரு எண்ணம் வந்ததுங்க.
நம்ம ஒட்டடை அப்படின்னு நினைக்கிறோம், ஆனா அந்த ஒட்டடையில வந்து ஒரு பிரபஞ்ச ரகசியம் ஒளிஞ்சிருக்கு அப்படிங்கறத ரொம்ப அருமையா விளக்கமா சொன்னீங்க. நன்றிங்க சார்.
வணக்கம் நேயர்களே, மீண்டும் சந்திப்போம்.
அடுப்படி முதல் அண்டம் வரை அனைத்தும் அறிவியல். உங்கள் கேள்விகளுக்கு பதிலளித்தவர் முனைவர் க. மணி அவர்கள்.
உடன் உரையாடினார் என். கோமா.
நண்பர்களே, நம்ம வாழ்க்கையில அன்றாடம் பாத்தீங்கன்னா எல்லா விஷயத்துக்கும் சந்தேகம் வரும், கேள்வி வரும். கேள்விகளை தொலைபேசி மூலமாகவும் தெரிவிக்கலாம். தொலைபேசி எண் 243-1055-243-1055.